நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் பிறந்த நாளான செப்டம்பர் 17 சமூக நீதி நாள் என்று கடைபிடிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நாம் அறிந்த செய்தி, அன்றைய நாள் அரச அலுவலகங்களில் அனைவரும் ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியும், யாதுமூரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை, ஆளுமை திறனும், பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக எனது செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மானுடப்பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும். சமூக நீதியையே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன் என்பதுதான் அந்த உறுதிமொழி. சமூக நீதி என்றால் என்ன என்பது பார்ப்பவர் பார்வையில் வேறுபட்டிருக்கிறது. பிறப்பினால் நாம் ஒவ்வொருவரும் சமம் என்பதை சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த சூழலில் அவர்கள் பார்வையில் வித்தியாசங்கள் இருப்பது இயல்புதான். ஆனால் இந்த வேறுபாட்டால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால், அது பொருளாதார, சமூக, கலாச்சார என்று பல காரணிகளால் வேறுபட்டாலும், அந்த வேறுபாட்டால் ஒதுக்கப்படுவதற்கு எதிராக ஓங்கியொலிக்கும் குரலாக சமூக நீதி வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் வாதிட்டிருக்கிறார்கள். இன்று அவதானிக்கப்படும் சமூக நீதி நாளில் தமிழ்நாட்டின் சில முக்கிய அரசியல் சிந்தனையாளர்கள், செயல்பாட்டாளர்களை தொடர்பு கொண்டு அது குறித்து நாம் கேட்டோம். முதலில் நாம் தமிழர் கட்சியில் மிகப்பெரிய பேச்சாளராக வலம் வரும் காளியம்மாள் இடும்பவனம் அவர்கள்.
மரியாதைக்குரிய ஐயா, பெரியார் அவர்களுடைய பிறந்த தினத்தை சமூக நீதிக்கான நாளாக இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஐயா, பெரியார் அவர்களின் வருகைக்கு முன்பே இந்த மண்ணில் தமிழ் மக்களில் சமூக நீதிக்காக போராடி உயிர் நீத்தவர்கள், போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள், சமூக நீதியை நிலைநாட்டியவர்கள் என்று பல பேர் தமிழ் மக்களில் இருக்கும் பொழுது, பெரியாருடைய பிறந்த நாளை மட்டும் சமூக நீதிக்கான நாள் என்று அறிவித்திருப்பது இங்குள்ள தமிழ் மக்கள்வர்களை, போராட்ட குணம் கொண்டவர்களை, சமூக நீதியை காத்தவர்களை மறைப்பதாகத்தான் இந்த அறிவிப்பை நாம் கருத முடியும். ஏனென்றால் எங்களுடைய பெரும்பாட்டனாக இருக்கக்கூடிய ஐயா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள், ஐயா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள், ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், ஐயா சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள், இன்னும் பல பேர், இவர்களெல்லாம் இந்த மண்ணில் மிகப்பெரிய அளவில் சமூக நீதியை போராடி பாதுகாத்தவர்கள்.
தந்தை பெரியாருக்கு முன்னரும் இது குறித்து பலர் பேசியிருக்கிறார்கள் என்பதை ஒத்துக்கொள்ளும் வழக்குரைஞரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளருமான அருள்மொழி அவர்கள் பல மட்டங்களில் பெரியார் இதற்காக உழைத்திருக்கிறார் என்கிறார்.
இந்த கருத்தை தமிழ்நாட்டிலே அனைத்து துறைகளிலும் முழங்கியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாருக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் சில துறைகளில் இந்த கருத்துக்களை பேசி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் இது நடைமுறையில் இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் இதை ஒரு சமூக இயக்கமாக, ஒரு வாழ்வியல் இயக்கமாக மாற்றியதுதான். எப்படின்னா, சமத்துவம் இல்லாத எல்லாவற்றையும் மாற்றுவது, இப்ப குடும்ப அமைப்பை பற்றி பேசுவது, பெண் விடுதலையை பற்றி பேசுவது, சுயமரியாதை திருமணத்தை ஒரு இயக்க பிரச்சாரமாக மாற்றியது, அந்த திருமண மேடைகள்ல போய் பெண்களுடைய உரிமைகளை பேசுறது, விதவைகளுடைய தோற்றம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஒழிக்கிறது, இப்படியான செயல்பாடுகளை நடத்தி காட்டியவர் தந்தை பெரியார். கம்யூனல் ஜிஓவாக இருக்கட்டும், அத எல்லாருக்குமான கல்வி உரிமையை கோர்ட் மறுக்கும் போது அதுக்கு எதிராக போராடி 10 மாதம் 1 ஆண்டு சிறைச்சாலையில இருந்து கடைசியாக அந்த சட்டத்தை திருத்துகிற வரை, அரசியல் சாசனத்தை திருத்துகிற வரை போராட்டம் நடத்தியவர் பெரியார். அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்திலும் பெரியாருடைய பங்களிப்பு இருக்கு. ஆகையினால் அவருடைய பிறந்த நாளில் சமூக நீதி கொண்டாடப்படுவது மிக பொருத்தமானது.
பெரியார் இதற்காக எப்படியெல்லாம் போராடினார் என்பதை மேலும் விளக்குகிறார் திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள்.
உலகத்திலே இப்படி ஒரு வார்த்தை வேறு எந்த நாட்டிலும் பயன்படுத்தப்படாமல் இங்கே மட்டும் ஏன் இதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது? அனைத்து சமூக பிரிவுகள் இந்த நாட்டில், இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் உரிய நீதி வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு கல்விக்கான உரிமை மறுக்கப்பட்டது, அரசு பதவிகளுக்கான உரிமை மறுக்கப்பட்டது, அவர்களுடைய தாய் மொழிக்கான உரிமை மறுக்கப்பட்டது, மக்களுக்கான அதிகார உரிமைகள் ஒன்றிய ஆட்சியால் மறுக்கப்பட்டது. எனவே அதிகாரம் இல்லாத மக்களாக, கல்வி பறிக்கப்பட்ட மக்களாக, படிப்பு பறிக்கப்பட்ட மக்களாக, பெண்கள் மதிக்கப்படாத மக்களாக, ஆண்கள் பாதிக்கத்திற்கு அடிமைப்பட்ட மக்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தில் அனைத்து பிரிவினருக்கும் சமமான ஒரு நீதியை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் பெரியார் இயக்கத்தை தொடங்கினார். திராவிடர் இயக்கமும் அதே கருத்தை தான் வலியுறுத்தியது. பெரியார் சமுதாயத்தில் அந்த பணியை செய்தார், போராடினார். அவருடைய போராட்டத்தின் காரணமாகத்தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஈண்டப்படாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி உரிமை, பதவி உரிமை சட்டமாக்கப்பட்டது, பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டது. இப்படி பல்வேறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சம உரிமைகளுக்காக பெரியார் போராடினார். அதற்கு அவர் சுயமரியாதை என்று பெயர் சூட்டினார். மனிதராக பிறந்தவர்கள் என்பவருக்கான அடையாளம் என்பது அவர்கள் உரிமை உள்ளவர்களாக, சுயமரியாதை உள்ளவர்களாக வாழ வேண்டும். அதுதான் மனிதனாக பிறந்ததற்கான அடையாளம். அது இங்கே இல்லை என்பதற்காக அவர் போராடிய காரணத்தினால் அவருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்து, இன்னும் எந்தெந்த துறைகளில் சமத்துவமாக அனைவருக்கும் நீதி கிடைக்கவில்லையோ அதற்கான போராட்டங்களை நாம் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்பதற்கான உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சமூக நீதி நாள் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டசபையிலே அறிவித்து இருக்கிறார். எனவே சமூக நீதி என்ற ஒரு கோட்பாடு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு உரிமை முழக்கமாக மாறிப்போய் இருக்கிறது. அதுதான் நமக்கான அடையாளம் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதன் வழியாக சாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகள், சாதியின் பெயரால் ஒடுக்குமுறைகள், ஆண் பெண் பெயரால் ஒடுக்குமுறைகள், பொருளாதாரத்தின் பெயரால் மலிவுற்ற மக்களுக்கு மறுக்கப்படுகிற உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான வழிகள், தமிழ்நாடு அரசின் அதிகாரத்தை ஒவ்வொன்றாக இன்றைக்கு மத்தியில் இருக்கிற ஒன்றிய ஆட்சி பறித்துக் கொண்டிருக்கிறது, அந்த உரிமைகளை மீண்டும் நாம் பெற்றாக வேண்டும் என்ற உரிமைகள், இவையெல்லாம் இந்த பிரகடனத்தின் வழியாக நாங்கள் மீட்டெடுப்போம் என்ற உறுதியை ஏற்றுக்கொள்கிற நாளாக அதில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. சமூக நீதி என்பதனுடைய அடிப்படை கோட்பாடு இதுதான்.
இதற்கும் ஒருபடி வித்தியாசமாக சென்று எந்தெந்த கொள்கைகளையெல்லாம் எதிர்த்து பெரியார் போராடினார் என்பதை கூறுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு அவர்கள்.
வர்ணாசிரம கொள்கை, சனாதன கொள்கை, இவையெல்லாம் சமத்துவத்துக்கு எதிரான கொள்கைகள், இவையெல்லாம் சமூக நீதிக்கு எதிரான கொள்கைகள். ஒரு சமத்துவ கோட்பாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஜனநாயக கொள்கையை முன்னெடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த கொள்கைதான் சமூக நீதி கொள்கை. ஆகவே தமிழர்களிடையே இருக்கின்ற அந்த பாகுபாட்டை போக்குகின்ற வகையில், தமிழர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற வகையில், தமிழர்களிடையே இருக்கின்ற அந்த சாதிய சமூக பாகுபாட்டை களையக்கூடிய வகையிலே தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூக நீதி கொள்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள். சமூக நீதிதான் சமத்துவத்தினுடைய அடிப்படை, மனித நேயத்தினுடைய அடிப்படை.
ஆனால் இதை வெறும் அரசியலாக்குகிறார்கள் என்றும், பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுதான் சமூக நீதிக்காக தொடர்ந்து போராடி வருகிறது என்றும் கூறுகிறார் அந்த கட்சியின் நாராயணன் அவர்கள்.
சமூக நீதி என்பதற்கான உண்மையான அர்த்தத்தை யாருமே புரிந்து கொள்ள மறுத்து அரசியலாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் மண்டல் ஆணையத்தினுடைய பரிந்துரையை எப்படி இருந்தது என்பது பலருக்கும் புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கிறது, அல்லது தெரிந்து கொண்டு அமைதியாக இருக்கிறார். இன்றைக்கு அனைத்து கட்சிகளுமே சாதி ரீதியாகத்தான் சமூக நீதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மண்டல் அவர்கள் சொன்னது பொருளாதார ரீதியாக, எஜுகேஷனலி, சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி, அதாவது கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஒவ்வொரு இடத்திலும், மாநிலம் கூட அல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் பல்வேறு சாதியினராக இருக்கலாம். உதாரணத்திற்கு ஒரு சாதியினர் ஒரு பகுதியில மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு பகுதியில செல்வந்தர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தை கண்டறிய வேண்டும். பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக பின்தங்கியிருப்பார் இவர்களுக்கு ஒரு அளவுகோல் எடுத்து அந்த அளவுகோலின்படிதான் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக சாதி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு சாதியின் அடிப்படையிலே மட்டும்தான் இந்த சமூக நீதியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் உறுதியாக விமர்சிக்கிறேன், கண்டனமே தெரிவிக்கிறேன். அதை நாம் களைய வேண்டும். அதனால சமூக நீதி என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும், எல்லோரும் உயர வேண்டும். அது எங்களுடைய டாக்டர் தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் சொன்னபடி கரையனையும் கரை தேற்ற வேண்டும். அதாவது மிக மிக மோசமான அடித்தட்டு மக்களை கூட நாம வந்து கை தூக்கி விட வேண்டும் என்பதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்கும்.
அதற்கு மண்டல் ஆணையத்தை தாம் தான் உருவாக்கினோம் என்கிறார் பிஜேபியின் நாராயணன் அவர்கள்.
சமூக நீதியை பொறுத்தவரையில இதை இந்தியாவில இன்று வரை சிறப்பாக சமூக நீதியை கடைபிடித்துக் கொண்டிருப்பது RSS மற்றும் பாஜக தான். எப்படி என்றால் மண்டல் ஆணையம் இந்த சமூக நீதி என்ற அந்த சொல்லுக்கு ஒரு பொருளாக விளங்கக்கூடிய மண்டல் ஆணையத்தை அமைத்தது அத்வானி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் அமைச்சர்களாக இருந்த மொரார்ஜி தேசாய் மந்திரி சபையில் தான் என்பதை நாம் முதலிலே யாராலும் அதை மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆனால் அதன் பிறகு 1979 அந்த ஆட்சி போன பிறகு 10 வருடங்கள் அந்த மண்டல் ஆணையம் குறித்து யாருமே எதுவுமே பேசவில்லை. ஆனால் 10 வருடங்கள் கழித்து 1989 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியில மிக தெளிவாக சொல்லியிருந்தோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்டல் ஆணையத்துடைய பரிந்துரைகளை நிறைவேற்றுவோம் என்று. எங்களுடைய ஆதரவுடன் தான் விபி சிங்கினால் மண்டல் ஆணைய பரிந்துரை நிறைவேற்ற முடிந்தது, சட்டமாக்க முடிந்தது என்பதையும் யாராலும் மறுக்க முடியாது.
அதில் எந்த உண்மையும் இல்லை என்கிறார் அருள்மொழி அவர்கள்.
பிற்படுத்தப்பட்டோருடைய சூழ்நிலைகள் வாழ்நிலைகளை அறிந்து மத்திய அரசு பணிகளிலையும் கல்வியிலையும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு, அதாவது இந்தியாவில் இருக்கும் பேக்வர்ட் கிளாஸஸ் கணக்கெடுப்பை நடத்தி அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பது பற்றி ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட விசாரணை குழுவுக்கு பெயர் தான் மண்டல் கமிஷன். அதனுடைய தலைவர் திரு மண்டல் அவர்கள். அந்த விசாரணை குழுவை அமைத்தது அப்போது இருந்த ஜனதா ஆட்சி, கரண் சிங் அவர்களுடைய ஆட்சி. அந்த ஜனதா ஆட்சிங்கிறது அநேகமா இப்ப வரலாறு தெரியாதவங்களுக்கு 80-85 பிறகு பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்து எமர்ஜென்சியை நடைமுறைப்படுத்தி அவசர கால சட்டம் போட்டு பல்வேறு மனித உரிமை பறிப்புகள் நடந்த பிறகு போராட்டம் நடத்தி இந்திரா காந்திக்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்தன. அப்போது இந்த பிஜேபி அதனுடைய முன்னாள் வடிவமாக இருந்த, அது பல வடிவம் மாத்தோம், அது மாதிரி முன்னாள் வடிவமாக இருந்த அவங்களுடைய ஜனசங்கம் அந்த ஜனதா கட்சியில ஒரு அங்கம், கூட்டணியில ஒரு அங்கம். ஜனசங்கத்தினுடைய அமைச்சராக திரு வாஜ்பாய் இருந்தார். அவ்வளவுதான். இந்தியாவில இவ்வளவு பெரிய விழுக்காட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் எல்லா துறையிலும்னு அந்த அறிக்கை மண்டல் அவர்கள் தான் வந்து கொடுத்துட்டார். அப்புறம் விபி சிங் அவர்கள் பிரதமராக வந்து அதை பார்லிமெண்ட்ல வச்சு நாங்க இதை ஏத்துக்கிறோம்னு அறிவிச்சார். அப்போதான் வந்து இவங்க இந்திரா சகானின்னு ஒருத்தரை வச்சு வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்திலையும் டெல்லியிலையும் பயங்கர தகராறு, தெருவுல இறங்கி போராடுறாங்க. அதே நேரம் அத்வானி ரத யாத்திரை நடத்துறாரு. அப்போ விபி சிங் அவர்கள் சொல்றாரு, மண்டலா கமண்டலா எது வெல்ல போகுது அப்படின்னாரு. அப்ப ஈக்குவேஷன்ஸ்ல கமண்டல் தான் வெல்லும் அப்படிங்கறது நம்பிக்கை, அந்த வாக்குகள் குறையுது. அப்ப விபி சிங் அவர்கள் வாக்கெடுப்பு நடத்துறாரு. அந்த வாக்கெடுப்பு நடத்தும் போது மண்டலுக்காக தான் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அப்ப விபி சிங் அவர்கள் வந்து வாக்கெடுப்புக்கு போகும்போது அவ்வளவு கம்பீரமாக போறாரு. அப்ப கேக்குறாங்க, உங்களுக்கு வந்து உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவு, நீங்க எந்த தைரியத்துல வாக்கெடுப்பை எதிர்கொள்ளுவீங்க? அப்போ விபி சிங் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, நான் வந்து இந்த வாக்கெடுப்புல வெல்வேனா தோற்பேனாங்கிறது எனக்கு தெரியும், ஆனா யார் எந்த பக்கம் நிற்கிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியணும். இது வந்து மண்டலுக்கும் கமண்டலுக்குமான போராட்டம். இதில் மண்டல் பக்கம் நிற்பவர்கள் யார், கமண்டல் பக்கம் நிற்பவர்கள் யார், கமண்டல்ங்கிறது கமண்டலம் அப்படின்னு விபி சிங் அவர்கள் சொல்லிவிட்டுதான் வாக்கெடுப்பை எதிர்கொண்டார். அவருடைய ஆட்சி தோற்கடிக்கப்பட்டது, அவர் பிரதமர் பதவியை விட்டு விலக வேண்டி வந்தது. இதையெல்லாம் நடத்திய வரலாறு கொண்டவர்கள் தான் இன்னைக்கு வந்து மண்டல் கமிஷனையே நாங்க தான் நியமித்தோம் அப்படிங்கறதுல பெருமை கொள்ளுகிறார்கள். ஆனா பார்த்தா இவர்கள் ஆட்சிக்கு வந்து இப்ப 2வது முறையாக வந்த பிறகும் மருத்துவ படிப்புல மத்திய அரசு கோட்டாவில இடஒதுக்கீடு இல்லாமல் இருக்கு, அப்ப நீங்க அதை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டா கொடுத்துருக்கலாமே, அதை கொடுக்காம அதுக்கு நாங்க வழக்கு போட்டு தமிழ்நாட்டுல அத்தனை கட்சிகளும் பிஜேபியை தவிர அத்தனை கட்சிகளும் வழக்கு போட்டு அதிமுக உட்பட எல்லாரும் போட்டாங்க. அப்புறமாகதான் இந்த தீர்ப்புக்கு அவங்க கட்டுப்படுறாங்க.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சமூக நீதி நாள் குறித்த ஒரு விவரணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளையொட்டித்தான் சமூக நீதி நாள் செப்டம்பர் 17 தேதி கொண்டாடப்படுகிறது என்ற கருத்தை பிஜேபியின் நாராயணன் முன்வைத்தார்.
இந்த இடைப்பட்ட காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டிருந்தது என்றால், மண்டல ஆணையத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. மண்டல் அவர்கள் சென்னைக்கு தமிழகத்திற்கு வந்திருந்த போது எங்கெல்லாம் தமிழகத்தில எப்படி இதை நிறைவேற்றலாம் என்று சொன்ன போது மண்டலை வரவேற்க செல்லாத இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கருணாநிதி அவர்களும் வீரமணி அவர்களும் தான். அதனால மண்டல் ஆணையத்தை கொண்டு வந்ததோடு அல்லாமல் மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகளை நிறைவேற்றியது நாம தான். ஆனால் இன்றைக்கு மேற்கு வங்காளத்துல அன்றைக்கு ஆட்சியில இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் எங்களுக்கு இடஒதுக்கீடே தேவையில்லை, இங்க பிற்படுத்தப்பட்டவர்களை இல்லை என்று சொன்னவர்கள். இப்படி தொடர்ந்து சமூக நீதிக்காக பாடுபடாத, சமூக நீதி வந்துவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு வேலை செய்தவர்கள் இந்த சமூக நீதி குறித்து பேசுவது தவறு. உண்மையிலேயே இன்றைக்கு இந்தியா முழுவதும் சமூக நீதியை நிலைநாட்டிக் கொண்டிருப்பது பெண்கள் உட்பட, அது ஆதி திராவிடர்கள் ஆகட்டும் அல்லது பட்டியல மக்கள் ஆகட்டும் அல்லது மலைவாழ் மக்கள் ஆகட்டும், அனைத்து சமுதாயத்தினரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் தான். அதனால் அவர்கள் பிறந்த நாள் என்று அதை சமூக நீதி நாள் என்று கூறியிருப்பது நாங்கள் வரவேற்கிறோம்.
இந்த கருத்தை வெவ்வேறு அரசியல் செயல்பாட்டாளர்கள் வெவ்வேறு விதமாக பார்த்தார்கள்.
சென்னை பகுதியில ஒரு பழமொழி உண்டு. ஒருவர் வந்து கிடைச்சதை எல்லாம் எடுத்து அது இலையோ தழையோ தெருவில் கிடக்கும் ஏதோ ஒரு இதோ அதை எடுத்து வாயில போட்டுக்கிட்டே இருக்காரு. ஏன் அப்படி சாப்பிடுறாரு அப்படின்னு கேட்டா, அவருக்கு ஏதோ உள்ள பித்தம் இருக்கு, ஆகையினால எட்ட தின்னால் பித்தம் தெரியும் அப்படின்னு தெரியாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்படியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி என்பது எதையாவது செய்து அல்லது நடக்கிற எல்லாமே தங்களுக்காக நடப்பதாக கற்பனை செய்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஏதாவது மருந்து இருக்கா? அவங்களா தெளிஞ்சாதான் உண்டு.
அது வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள். அடுத்து விடுதலை ராஜேந்திரன் அவர்கள்.
பிரதமர் நரேந்திர மோடி வந்து பதவிக்கு வந்ததே 10 தான் ஆகிறது. பெரியார் இந்த நாட்டிலே பிறந்து 140 மேல ஆகிவிட்டது. பெரியார் பொது வாழ்க்கைக்கு வந்த காலத்தில் இருந்தே செப்டம்பர் 16 பெரியார் பிறந்த நாளை தமிழ்நாட்டில் எல்லா இயக்கங்களும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றன. தொடர்ச்சியாக பெரியார் 100 விழாவையே தமிழ்நாடு அரசு நடத்தி இருக்கிறது. ஆகவே 10 முன்பு ஒரு பிரதமராக வந்தவர் இதே தினத்தில் பிறந்தார் என்பதற்காக 140 முன்பு இந்த நாட்டில வாழ்ந்த மனித ஒரு மாபெரும் தலைவருடைய நாளை மறைத்து விட்டு இவருக்காக கொண்டாடுகிறார்கள் என்பது முற்றிலும் தவறு. சொல்ல போனால் இங்க செப்டம்பர் 16 பிறந்த மோடி பிரதமராக வந்ததற்கு பிறகு அவர்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை இன்னும் கூடுதலாக பறித்து தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி உரிமைகளை ஒதுக்கி தமிழர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை ஒன்றியத்திலே மத்தியத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு எதிராக உரிமைகளுக்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இது அடங்கி இருக்கிற மையமான ஒரு தத்துவமே தவிர, மோடி ஆட்சியை ஆதரிப்பதற்காக சொல்வது என்பது அவர்கள் சொல்லுகிற ஒரு சமாதானம் தப்பை கட்டு. காரணம், தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தமிழக முதலமைச்சர் MK Stalin இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்ட நேரத்தில் தமிழ்நாடு சட்டசபையிலே பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த மைனார் நாகேந்திரன் என்பவர் சட்டமன்றத்திலேயே, நாங்கள் எல்லாம் கடவுளை நம்பக்கூடியவர்கள், பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் கூட பெரியாருடைய இந்த சமூக நீதி நாள் அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம் என்று திட்டவட்டமாக சட்டமன்றத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறிவிட்டார், பதிவு செய்துவிட்டார். ஆனால் வெளியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு, பெரியாரை விரும்பாதவர்களுக்கு, பெரியாரை வெறுப்பவர்களுக்கு இதை நிரூபிக்க முடியவில்லை. எனவே அதற்கு ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் பெரியாருக்காக இதை ஆதரிக்கவில்லை, இவர் மோடிக்காக ஆதரித்தார் என்று இல்லாத ஒரு காரணத்தை கற்பனையாக இவர்கள் நினைத்துக் கொண்டு பொய்யாக பேசிக் கொண்டிருக்கிறார்.
இறுதியாக நாம் தமிழர் கட்சியின் காளியம்மாள் அவர்கள்.
ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் சூழ்ச்சியின் பொருட்டு அவர்களுக்கு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம், இதையும் மறைமுகமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் கேட்டுவிடக்கூடாது, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வருமான வரித்துறை சோதனை என்ற ஒரு வார்த்தை எவ்வளவு உலுக்கி கொண்டிருக்கிறதோ அதே பயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்க செய்யும். ஏன்னா ஸ்பெக்ட்ரம் ஊழல் போன்ற உள்ளிட்ட பல ஊழல் வழக்குகள் இருப்பதனால் இதையும் கருத்தில் கொண்டு அவரை மகிழ்ச்சியுற செய்யும் விதமாக உள்நோக்கமாக அவர்கள் திட்டமிட்டு, ஏன்னா மக்களிடம் போய் தான் என்ன செய்ய போகிறேன், மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்ன செய்ய போகிறேன், என்னெல்லாம் பண்ண போகிறேன் என்று சொல்லி வாக்கு கேட்காமல் ஒரு ஏஜென்சி இப்போ ஒரு முகமை மூலமாக வைத்து தேர்தலை சந்தித்த அமைப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் இது போன்ற மறைமுகமாக மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் எதிர்பார்வையாக பார்க்க விடாமல் இருக்க செய்யவும், இவர்கள் ஏற்கனவே மறைமுகமாக நேரடியாக ஒரு சித்திரம் ஒரு பார்த்துருப்பீங்க, கையில் ஒரு கத்தியை வைத்து கொண்டு நேரடியாக முறைக்கும் போது பின்பக்கம் அவர்கள் கையை குலுக்கி கொண்டிருப்பது போன்ற ஒரு சித்திரத்தை பார்த்துருப்பேன். அது போன்றுதான் இவர்கள் சண்டையிடுவது போல் சண்டையிடுவார்கள். ஆனால் இவர்கள் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறார்கள் என்பதை இந்த அறிவிப்பே மிக வெளிப்படையாக காட்டுகிறது.
சமூக நீதி என்பது ஒரு நாள் மட்டும் கொண்டாடப்பட வேண்டிய விடயம் இல்லை என்பதில் எம்மிடம் கருத்து கூறிய அனைத்து அரசியல் செயல்பாட்டாளர்களும் ஒருமித்த கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள்.
அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுக்காக வந்து முன்னெடுத்து இருக்காங்க. ஆனா 365 நாட்களும் வந்து நம்ம வந்து இந்த சமூக நீதிக்காக களப்பணி ஆற்றுவதுதான் செப்டம்பர் 17 நாள் உறுதி எடுக்கும் பொழுது உறுதிமொழி என்பதே வந்து வாழ்நாள் முழுக்க இந்த சமூக நீதி களப்பணியை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த ஒரு நாள் இல்ல, வாழ்நாள் முழுக்க சமத்துவம் கிடைக்கும் வரை, சமத்துவமின்மைக்கு எதிராக சமத்துவம் கிடைக்கும் வரை நாம வந்து இந்த சமூக நீதி கொள்கையை முன்னெடுத்து களப்பணி செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இந்த நாளை நம்ம வந்து முன்னெடுத்து வருகிறோம்.
இதுவரை 50 காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து சாதியை வர்க்க பாகுபாட்டினை ஒழிக்காது, பெண்களுக்கான அரசியல் வலிமையை அரசியல் அதிகாரத்தை உறுதி செய்யாது, எது ஒன்றையும் செய்யாது. சமூக நீதி அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அப்புறம் சமூக நீதிக்கான ஒரு நாள் என்றே அறிவிக்கிறோம் என்றால் அப்போ தமிழ் மக்களிலேயே இருந்து சமூக நீதிக்காக போராடி அந்தந்த பகுதிகளில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை உடைப்பதற்காக உயிர் நீத்த தமிழ் பெருமக்கள் பல பேர் இருக்கிறார். இவர்களை மறைப்பதான வேலையைத்தான் இந்த நாள் அறிவிப்பை இவர்கள் முன்னெடுத்திருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம்.
அதனுடைய ஒரு குறியீடு, அதனுடைய ஒரு நினைவு, அந்த ஒரு குறியீடாக ஒரு நினைவாக அந்த நாளில் மீண்டும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையை புதுப்பித்துக் கொள்கிறோம் என்பதற்காக ஒரு பிரகடனம் தான் அதை தவிர ஒரு நாளாக முடிந்து போகிற விஷயம் அல்ல. இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை, அந்த போராட்ட உணர்வுகளை மீண்டும் நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம் தான். ஒவ்வொரு நாடுகளும் வந்து சுதந்திர நாள் கொண்டாடுது, ஒவ்வொரு நாளை குறித்து குடியரசு நாளை கொண்டாடுகிறார்கள். அன்றைக்கு சுதந்திர நாளை அன்றைக்கு கொண்டாடுவதோடு சுதந்திரம் முடிந்து விட்டுனா அடுத்த நாள் தான் சுதந்திரம் இல்லையா என்று கேட்கிற ஒரு கேள்வியில் எவ்வளவு அறிவாளித்தனம் இருக்கிறதோ அதே அறிவாளித்தனமா இந்த கேள்வி இருப்பதாக நான் நினைக்கிறேன்.
இந்த நாட்கள் நாள் என்று சொல்வதில் எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு மிகப்பெரிய அதுல ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் நாள் என்று சொல்வது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துவதாகத்தான் இருக்கும். உதாரணத்திற்கு வங்கிகளிலே சேவிங்ஸ் பேங்க் டே என்று வைக்கிறோம், சேமிப்பு நாள் என்று வைக்கிறோம். அதற்காக 365 நாளும் சேமிப்பு இருக்கக்கூடாது என்பது பொருள் அல்ல, அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதை செய்வதில் ஒன்றும் தவறல். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிற அந்த சமூக நீதி, ஈவேரா அவர்கள் சமூக நீதிக்காக பாடுபட்டாரா என்றால் உறுதியாக சொல்வேன் இல்லை என்று.
போகாது. ஒரு நாள் கொண்டாடுவது என்பது அதனுடைய அடையாளம். அதாவது நாம எந்த திசையில போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி கைகாட்டி வைக்கிறா, கைகாட்டியே நம்மளை கொண்டு போயிடுமா? போகாது. ஆனா நம்ம எந்த பக்கம் போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு தான். ஆகையினால அந்த அறிவிப்பு நமக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு எடுத்துக்கொண்டு அதுல இருந்து தடம் மாறாம நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சமூக நீதி நாள் கொண்டாட்டம். ரெண்டாவது, அரசு அலுவலகங்களில் அந்த உறுதிமொழி ஏற்பது, அது ஒரு மிக சிறப்பான ஒரு முடிவு. அதன் மூலமாக மனித நேயத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணுகிற, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற கோட்பாட்டை நினைவுபடுத்துகிற ஒரு உறுதிமொழி எடுக்கிறது இன்னும் சிறப்புக்குரியது. அப்ப அதை மறக்காம இருக்கிறதுக்கான முயற்சி தொடர்ந்து மனதளவுல பண்படுத்தப்படுகிற செயல் வந்து நடந்துகிட்டே இருக்கணும்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.